திருச்சிற்றம்பலம் சைவம் டார்கின் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பெருமான் திருநாவுக்கரசர் தேவாரத்தில் முப்பொருள். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
அடுத்த பாடல் நமது தில்லையிலே பாடியிருக்கின்றார். அருந்துணையை அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்தே அகன் ஞாலத்து அகத்துள் தோன்றி வருந்துணையும் சுற்றமும் பற்றும் விட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி மடவாரோடும் பொருந்தனை மேல் வரும்பயனை போகமாற்றி பொது நீக்கி தனை நினைய வல்லார்க்கென்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அருந்துணை ஒப்பற்ற துணைவன் எடுத்துக்கிடலாம் ஒரு பொருள். பொதுவாக இந்த இடத்துல அவர் எப்படி சொல்றாருன்னா, அடியார் அல்லாதவர்களுக்கு அவருடைய துணை கிடைப்பது மிக மிக கஷ்டம். இன்மை அப்படிங்கறத குறிக்கிறதுக்கு இந்த அருமை இங்க சொல்ல இந்த இடத்துல வருது. அப்ப அருந்துணையை அடுத்து அவர் என்ன பண்றாரு, அடியார்தம் அல்லல் தீர்க்கும் அருமருந்து. அடியார்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்களாகிய பிறவி நோயை நீக்குவதற்குரிய அரிய மருந்து போல இருக்கின்றார். அடுத்து அகல் ஞாலத்து அகத்துள் இல்லையா, இந்த பரந்த நில விலகத்துல தோன்றி வரக்கூடிய துணை சுற்றம் பற்று இதெல்லாம் விட்டு தொடர்ந்து வருது. எது முதல்ல வராதெல்லாம் பின்னாடி வரும். மனைவி மக்கள் உடன் பிறந்தார் இந்த மாதிரி உறவினர்கள் பற்றும் ஏனைய உலகப்பற்று எல்லாத்தையும் இந்த உலகப்பற்ற பூரா யாரு விட்டுட்டு வான்புலன்கள் அகத்தடக்கி ஐம்பொறிகளையும் வெளி விஷயங்களை செல்ல விடாம தடுத்து பெண்களோட உள்ள அந்த இன்பத்தை நுகரணுங்கிற எண்ணத்தையே ஒழித்து அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரொம்ப ஜீவநாடியான ஒரு வரி. எப்படி நின் செயலை மண் செயலாக மதின்னு சொன்னா மனசுல வச்சுக்கணும்னு திருவருட் பயனில் பார்த்தோமோ அது மாதிரி பொது நீக்கி தனி நினைய வல்லார்க்கு என்றும் பெருந்துணையை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அவரை வந்து பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணுன்னு சொல்லி நம்ம கும்பிட்டோம்னா அவரும் சரி என்னப்பா என்ன அப்படின்ட்டு போயிடுவாரு. ஆனா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும்தான் எனக்கு எல்லாம் நம்ம உணர்ந்து வழிபட்டோம் என்றால் அவர் பெருந்துணையாக இருப்பார். அப்ப சிவபெருமான் நமக்கு துணையாக இருக்கணுமா பெருந்துணையாக இருக்கணுமா? சில பேர் சொல்லுவாங்க, ஆமா அவங்க தீட்சை வாங்கிட்டாங்களாம், அவங்க சித்தாந்தம் படிச்சுட்டாங்களாம், அவங்க சிவபெருமானை தவிர வேற யாரையும் கும்பிட மாட்டாங்களாம். உண்மை அது புரிஞ்சவங்க அவரை மட்டும்தான் கும்பிடுவாங்க, நிறைய கும்பிட மாட்டாங்க. மற்றவங்க எல்லாம் பசுக்கள், இவர் ஒருத்தர் தான் பதி. அப்ப பசுபதியைத்தான் நம்ம கும்பிடணும், அந்த பசுக்களுக்கே தலைவன் இந்த பதிதான். அப்ப அவரை வணங்கினா எல்லாரையும் வணங்கின பலன் அவர் அவர் சொல்லிட போறாரு. இன்னும் கூப்பிட்ட நீ இன்னது செய் இன்னது செய்ன்னு சொல்ல போறாரு, சரிதானே? ஆகையால் இடரினும் தளரினும் என்ற பாடலை எல்லோருக்கும் பொற்கிழி கிடைத்ததாக மட்டுமே அதை சிந்திக்காமல் என்ன வந்தாலும் அவரைத்தான் வழிபடுவே அப்படின்னு நமக்கு அதுல ஆணித்தரமா நமக்கு ஞானசம்பந்த பெருமான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம அவரையே நினைச்சு வழிபட்டுக்கிட்டே இருந்தோம் என்றால் நமக்கு அவர் பெருந்துணையாக இருப்பார் அப்படிங்கறத நம்ம மனசுல எடுத்து, அதாவது எல்லா கடவுள்ல அவரையும் ஒருத்தரா நினைக்க கூடாது. தெய்வங்கள் நிறைய இருக்கு, அவங்களோட ஒன்னா அவரை நினைக்கவே கூடாது. அவங்களுக்கெல்லாம் தலைவன் இவர் அப்படிங்கிறது. மூவர் கோனாய் நின்ற முதல்வன் மூர்த்தி, மும்மூர்த்திகளுக்கும் இவர் தலைவன். மூன்றாம் அதாவது பிரம்மா விஷ்ணு, மூணாவது வந்து சிவன் கிடையாது ருத்ரன். இந்த மும்மூர்த்திகளுக்கு தலைவன் வந்து சிவபெருமான். அடுத்து யாவர் கோன் எல்லாருக்குமே அவர் தான் தலைவர் அப்படிங்கிறத நம்ம நல்ல மனசுல ஆக்கி கொள்ள வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல் நம் வழிபாடு இருக்க வேண்டும். அதை யார் அப்படி வழிபடுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடியார்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியாட்கள்னா நமக்கு தெரியுது சரியா, பணம் கொடுத்தா எந்த தவறும் செய்பவர்கள் அடியாட்கள்னு பாக்குறோம். அடியார் யார்னா, அடி ஆர்பவரே அடியார் ஆவார் அப்படின்னு திருமூல தேவநாயனார் திருமந்திரத்துல சொல்ற, சிவபெருமானுடைய திருவடியை எப்போதும் சிந்தித்துக் கொண்டே இருப்பவர்கள் தான் அடியார் என்று மிக அழகாக நமக்கு அதிலே சொல்லி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் நாம் தேவையற்ற விஷயங்களை எல்லாம் விட்டு சிவபெருமானை சிக்கன பிடிக்க வேண்டும் என்று நமக்கு மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் நமது பெருந்தகை. அவர் தோன்றா துணையாகவும் இருப்பார், தோன்றும் துணையாகவும் இருப்பார் என்பதை நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லா உலக பற்றியும் விட்டுருங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ரொம்ப இல்லறத்துல ரொம்ப நாட்டம் வேண்டாம், உறவினர்கள்ட்ட ரொம்ப உறவு வேண்டாம், எல்லாம் அழவா இருக்கணும் அப்படின்னு சொல்றது. ஞான சம்பந்த பெருமானும் நெறிகொள் சிற்றின்பம் துப்பன் நன்னாத அருளே துணையாக ஒப்பரோ ஒப்பர் ஒப்பர் என்று திரு சோற்றுத்துறை தளத்துக்கு இதே கருத்தை சொல்ற, தேவையில்லாம சிற்றின்பத்திலேயே காலத்தை போக கூடாது என்பதை மிக அழகாக எடுத்து தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இவர் யாரும் தமக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவர், எல்லாரை விட பெரியவர், தன்னை அடைந்தவர்களுக்கு பேரின்பம் கொடுப்பவர். இவரால் மட்டும்தான் மீண்டு வாரா நெறியில நமக்கு வந்து அந்த சாயுஜ்யமுக்திய தர முடியும். ஆகையால் இவர்தான் நமக்கு பெருந்துணை என்பதை நாம் முதலில் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டோம் என்றால் எல்லோரையும் வைத்து கும்பிடுவது போல இவரையும் கும்பிட மாட்டோம், இவரை சிறப்பாக எப்படி வழிபட வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப வாழ்க்கையில மனைவி, மக்கள், உறவினர்கள், சுற்றத்தார்கள் இவங்கெல்லாம் நமக்கு உலக இன்பத்தை நுகர்வதற்குத்தான் துணையாயிருப்பாங்க. இதெல்லாம் சிறு துணைகள், சுவாமி பெருந்துணை. அதை நல்ல நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ பிறவா நாள்னா என்ன அர்த்தம்னா, பிறந்தும் ஒருவனுக்கு பயன்படாத நாள், இறைவனை வழிபடாத நாள் வந்து பிறவா நாள்னு சொல்லப்படுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக, இட்ட நும் அடி ஏத்துவார் இகழ்ந்திட்ட நாள் மறந்திட்ட நாள் கெட்ட நாள். இன்னும் அந்த பதியும் புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நான் நேரம் கருதி ஒன்று மட்டும் சொல்லியிருக்கேன், அதுல புறம் எடுத்து பாருங்க. வழிபடாத நாட்களை பத்தி அவர் மிக தெளிவாக நமக்கு உணர்த்தி இருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். யார் அந்த உண்மையா நம்ம இந்த, அந்த சிவபெருமான் எல்லா உயிரிலையும் வேற கலந்து இருக்கார், அவர் துணையாக இருக்கின்றார், அவர் உணர்த்தக்கூடிய அறநெறியில ஒழுகணும். அப்படி உணராதவர்கள், ஒழுகாதவர்கள் இல்லையா, அவருடைய துணையை பயன்படுத்தி கொள்ளாமல் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டே சிற்றின்பத்துக்குமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே இருந்தா என்ன செய்வது இல்லையா? ஆனால் அவரால் ஆட்கொள்ளப்பட்டால் பேரின்பத்தை அடையலாம். திரு வெண்ணியூர் தலத்தை ஞானசம்பந்த பெருமான் சொல்றாங்க, மூத்தானை மூ உலகுக்கு ஒரு மூர்த்தியை, மூத்தானேன்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடி உள்ளவர், மூ உலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்த ஆழாக ஆர்த்தானை அழகமர் வெண்ணிய அம்மான் தன்னை ஏத்தாதார் என் செய்வார். இவரை போய் வழிபடாதவங்க எல்லாம் என்னத்துக்கு ஆக போறாங்க? ஏழை அப்பேய்களை, ஏழைனா அருள் பெறாதவர்கள், பேய்னாலும் சிவபெருமானை வழிபடாததெல்லாம் பேய் தான், பேய்களுக்கு வழிபடணுங்க என்ன வராது, அதனால வழிபடலைன்னா பேய் என்பதை மிக அழகாக அதிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, மிக அடுத்தபடியாக, புலன்களை போக நீக்கி புந்தியை ஒருங்க வைத்து இளங்களை போக நின்று இரண்டையும் நீக்கி ஒன்றாய் மலங்களை மாற்றவல்லார் மனத்தினுள் போகமாகி சினங்களை களைவார் போலும் திருப்பயற்றூர் அரணாரே என்று சொல்லுகின்றார். திருப்பயற்றூர்ங்க ஊர்ல எழுந்தருளிக்கக்கூடிய இறைவன் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் என்ற ஐம்புல நுகர்ச்சிகளை நீக்கி, அதான் புலன்களை போக நீக்கி அப்படின்னா அந்த பொறிகளின் வாயிலாக அடையக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீக்கி. அடுத்து என்ன சொல்றாரு, புந்தியை ஒருங்க வைத்து, அந்த புத்திய வந்து தன்ட்ட ஒன்ற வச்சு இளங்களை, இளங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த ஆறு ஆதாரங்களை சொல்லியிருக்காங்க. என்னதெல்லாம்? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞா அப்படிங்கிற அதுல புறமும் அவர் இருக்கிறார். இளங்களை போக நின்று இல்லையா, அவர் வந்து அந்த ஆறு இடங்களில் இறைவனை வைத்து நாம் அவரை வழிபட வேண்டும். இரண்டையும் நீக்கி ஒன்றாய் இல்லையா, தான் வேற அவன் வேற அப்படிங்கிற இதே தெரியாம அவனே தானே ஆகிய அந்நெறியில வழிபட வேண்டும். ஒன்றாய் மலங்களை மாற்றவல்லார் இல்லையா, அப்ப ஆன்மாக்கள்கிட்ட மும்மலங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம், அந்த மும்மலங்களையும் செயல்படாமல் செய்வதற்கு அப்படிப்பட்ட அடியார்களுடைய மனத்தினுள் போகமாகி நல்ல அவனே தானே ஆகிய அந்நெறியில யாரெல்லாம் நிக்கிறாங்களோ அவங்களோட மனசுல போகமாகி அப்படின்னா நல்ல பேரின்ப வடிவாகி நின்று. சினங்கிறது ஒண்ணுதான், ஆனா இங்க சினங்களின் பன்மையில சொல்லியிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, சினத்தோட சேர்த்து காமம் வெகுளி ரெண்டுமே சொல்லப்பட்டிருக்கு. வெகுளி வந்து சினம், அடுத்து வந்து அதுக்கு ஏது வந்து காமமும் மயக்கமும், அதையும் சேர்த்து சினங்களை களைவர் போலும், அவற்றை எல்லாம் அவர் நீக்குவார். அவற்றை நீக்கியாச்சுன்னா நிச்சயமாக பிறவி துன்பம் நீங்கும் என்பது இதன் வாயிலாக நமக்கு விளங்க வருகிறது என்று நாம் பார்க்கின்றோம். இந்த மனத்தை பத்தி, நமக்கு மனம்னா ஒரு மனம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். மனம் வந்து நம்மளை கீழான நிலைக்கும் இழுத்துட்டு போகும், மேலான நிலைக்கும் இழுத்துட்டு போகும். கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய மனத்தை கடிமனம் என்றும், மேல் நோக்கி செல்லக்கூடிய மனத்தை மனமணி என்றும். அதான் காயமே கோயிலாக கடிமனம் அடிமையாக, அந்த கடிமனம்ங்கிறது கீழ் நோக்கி போறது, வாய்மையை தூய்மையாக மனமணி லிங்கமாகங்கிறது மேல் நோக்கி இழுத்துட்டு போற மனம்னு சொல்லலாம். அந்த மனம், அந்த இடத்துல மனமணி லிங்கமாகங்கிறது ஆன்மாவையும் குறிக்கும் என்றும் பொருள் கொள்கின்றார்கள். அறிஞர்கள் இருவகையாக நமக்கு கருத்துக்கள் தந்திருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். நம்ம திருமூல தேவ நாயனாரும் மனத்திடை நின்ற மதிப்பால் உருவி இனத்திடை நீக்கி இரண்டரை ஈர்த்து புனத்திடை அஞ்சும் போகாமல் மறித்தால் தவத்திடையார் ஒழி தன்னொழியாமே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இவர் சிவபெருமானை பற்றி நிற்கக்கூடிய மனத்துக்கு திருமூல தேவ நாயனார் மண் மனம் என்று ஒரு அழகாக ஒரு பெயரை நமக்கு தந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். மலங்களை மாற்ற வல்லார், அதாவது அருள் ஒளி நிறைந்து சிவகரணமான தூய மனசுல இருள் மலம் சேராது, அதனால மலங்களை மாற்ற வல்லார் அப்படின்னா மிக அழகாக நமக்கு அதுல எடுத்து சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சினமலி அறுபகை என்று ஞான சம்பந்த பெருமான் சிவபுர பதிகத்துல சொல்றார். சினத்தால நமக்கு மிக மிக துன்பங்கள் வருகிறது அப்படிங்கறத நமக்கு அவரும் உணர்த்தி இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த கரணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகிருதி மாயையில இருக்கக்கூடிய அந்த கரணங்கள் வந்து மனம் பற்றும், புத்தி நிச்சயிக்கும், அப்புறம் வந்து அகங்காரம் வந்து ஒரு எழுச்சியை கொடுக்கும், சித்தம் வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு பாக்குறோம் இல்லையா. இந்த மாதிரி ஒரு வேறுபாடுகள் வந்து சுத்த மாயையில் இருக்கக்கூடிய அந்த கரணங்களுக்கு கிடையாது. அது தெளிவு உணர்வு அடைஞ்சு இருக்கிறதுனால, சிவபெருமான் தான் மெய்ப்பொருள்ங்கிற ஒரு மெய்யுணர்வுல இருக்கிறதுனால, தெளிவு உணர்வுல இருக்கிறதுனால எந்த வேறுபாடும் அந்த நிலையில் இருக்காது என்ற ஒரு தெளிவை நமக்கு இந்த பாடலின் மூலம் உணர்த்தி இருக்கின்றார். அதனால உயிர் வந்து அருளால் சிவனை அறியும் நெறி அறிந்து தவத்தால் யான் எனது என்னும் செருக்கு நீங்க பெற்று சிவயோக இன்பத்தை, அல்லது சிவயோகம் போகம் அந்த இன்பத்தை அடைதலை அவர் கூறுகின்றார். இந்த நிலை சிவஞான போதம் 10 சூத்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இதனை தொடர்ந்து அடுத்த பாடல், பொறி புலன்களை போக்கறுத்து உள்ளத்தை நெறிப்படுத்து நினைந்தவர் சிந்தையுள் அரிப்புறும் அமுதாயவன் ஏகம்பம் குறிப்பினால் சென்று கூடி தொழுதுமேன்னு சொல்றார். ஐம்பொறிகள் வந்து புலன்கள் வழியாக உலக விஷயத்திலேயே நம்ம அப்படியே போயிட்டே இருக்கு, அதை தடுத்து உள்ளத்தை சிவபெருமான்ட நில நிறுத்தி அவரை எப்போதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி யார் நினைக்கின்றார்களோ அவர்களுடைய தூய்மையான உள்ளத்துல மெய்யுணர்வு உண்டாகும்படி அமுது போன்ற இன்பப் பொருளாக இருப்பவர் கச்சி ஏகாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதன். அவரை அவருடைய திருவடிகளை சார்ந்து பேரின்பம் துய்க்க வேண்டும் என்ற குறிக்கோளோடு வணங்க வேண்டும். சும்மா வழிபாடு பண்ணக்கூடாது, அவர் திருவடிகளை சார்ந்து பேரின்பம் அடைய வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு. குறிக்கோள் இல்லாது கேட்டேன் இவரே பாடுவார் இல்லையா, பாலனாய் கழிந்த நாள் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாள் மெலிவு வந்து மூப்பொடு கோலனாய் கழிந்த நாள் குறிக்கோள் இல்லாது கேட்டேன் சொல்வார். ஆனா நமக்கு வழிபாட்டில் கண்டிப்பாக ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும், காமிய பக்தி வேண்டாம் நிஷ்காமிய பக்தி தான் வேண்டும் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். இந்த பொறிகள் அதான் இந்திரியங்கள், அது வந்து நம்மள வந்து இறை வழிபாட்டிலேயே இருக்க விடாது. இந்திரிய வயமயங்கி இறப்பதற்கே காரணமாய் அந்தரமே திரிந்து போய் அருணருகில் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கி எனையாண்ட அந்தமிலா ஆனந்தம் அடியொழுதில்லை கண்டேனின்னு சொல்றாரு இல்லையா. அதனால மணிவாசக பிறந்தகை சொன்னதையும் நம்ம இந்த இடத்துல சேர்த்து பார்த்துக்கலாம். ஆக அதோட போக்கில விடாம நம்ம வந்து இறைவனை வழிபட வேண்டும் என்ற ஒரு உணர்வை அந்த இந்திரியங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நாம் மனதிலே எடுத்துக்கொண்டு அவரை வழிபட்டு உய்ய வேண்டும். வீட்டு நெறியில சிவபோக நிகழ்ச்சியை நாடி சிவபெருமானை அருள் உணர்வினால் தொழக்கூடிய அடியார்கள் திருவுள்ளத்துல சிவபெருமான் வந்து பேரின்ப உணவுதான் முக்தி பொருளாகவே இருப்பார் அப்படிங்கிறது இந்த பாடல்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கும். அடுத்து செஞ்சுடர் ஜோதி பவளத்திரள் திகழ் முத்தனைய நஞ்சனி கண்ட நல்லூர் உரை நம்பனை நான் ஒரு கால் துஞ்சியிடை கண்டு கனவின் தலை தொழுதேற்கு அவன் தான் நெஞ்சிடை நின்று அகலான் பலகாலமும் நின்றானே என்று சொல்லுகிறார். அப்பா, இந்த மாதிரி ஒரு உணர்வு எல்லாம் என்னைக்கு கிடைக்கும் நமக்கு தெரியல. அதாவது இவர் வந்து ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இவருடைய கனவுல சுவாமி வந்தாராம். அப்படி வந்த உடனே இவர் அவரை வணங்கினாராம். அவரை கண்டு தொழுது இவர் வணங்கவும் இவர் நெஞ்ச விட்டு நீங்காம எப்போதும் அவர் அங்கே இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போல்தினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் ஞானசம்பந்த பெருமான் அதை தான் சொல்றார். கனவிலும் நனவிலும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மா என்று மீண்டும் நனவுலையும் கனவுலையும் இறைவனை நாம் மறக்கவே கூடாது. திருவருட்பயன்லையும் ஆனா அறிவாய் அகலான் அடியவர்கட்கு வானாடர் காணாத மண் என்று உமாபதி சிவமும் இதைத்தான் சொல்லியிருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக நாம் எப்போதும் அவரை பலகாலமும் மனதிலே நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவர் நெஞ்சில் இருந்து அகலமாட்டார். அங்கேயே பலகாலமும் நின்றான்னா எப்போதும் அங்கேயே இருக்கின்றார் என்று அவரை பற்றி சொல்லுகின்றார். முத்து திரளாக இருக்கின்றார், அது வெண்மை நிறம், அது சிவபெருமானுடைய தன் இயல்புக்கு. அடுத்து செஞ்சுடர் ஜோதி பவளத்திரள் அப்படின்னு சொல்லும் போது சிவந்த நிறம், அது பொது இயலுக்கு. இப்ப வெண்ணிறமான பளிங்கு வந்து தான் எந்த எந்த நிறத்தோட பொருளை சார்ந்தாலும் அந்த அந்த நிறத்தோட பொருளை காட்டும். ஆனா அந்த பொருளின் நிறம் எதுலையும் இது தோயாது, அதை காட்டும் அவ்வளவுதான். அது மாதிரி சிவம் வந்து எல்லா உயிர் பொருளையும் இருக்கும், ஆனா எதையும் சிவம் பற்றாது, அதனை கடந்து அது இருக்கும் அப்படிங்கறத வெண்மை நமக்கு உணர்த்துகிறது. பவளம் வந்து அன்பை குறிக்கின்றது. சிவம் வந்து எல்லா உயிர்களோடும் வேற கலந்து அந்த உயிர்களேயாய் அந்த உயிர்களுக்கெல்லாம் தன்னை போல அதுகளும் பேரின்பமா இருக்கணும் நினைச்சு பேரன்போடு கருணையோடு நமக்கு எல்லாம் செய்வதை அவருடைய அந்த பவளம் போன்ற நிறம் உணர்த்துகிறது. இனி குனித்த பருவமும் பாடலை பாடும்போது இந்த கருத்துக்களை மனதில் அசை போடுங்கள் எல்லோரும். அப்போ ஒன்றுக்கொன்று அடியார்கள் உள்ளத்துல தொடர்ந்து ஏறி நிகழக்கூடிய அருள் செயல்களை பல பதிகங்கள் அவர் நமக்கு பாடி கொடுத்துட்டே போயிருக்காரு. அதையெல்லாம் மிக அருமையாக நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் திரட்டி நம் பொருட்டு தந்துள்ளார் என்று நாம் பார்க்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக உன்மத்தக மலர் கொண்டு, உன்மத்தக மலர் சூடி உலகந்தொழ சுடலை பன்மத்தகம் கொண்டு பல்கடை தோறும் பழி தெரிவான் என் மத்தகத்தே இரவும் பகலும் பிரிவரியான் தன் மத்தகத்தோர் இளம்பிரை சூடிய சங்கரனே என்று சொல்லுகின்றார். சங்கரன் அப்படின்னா வடமொழி சொல், சம்னா இன்பம், கரன்னா செய்பவன், உல உயிருக்கெல்லாம் இன்பத்தை செய்பவன், அதனால் அவருக்கு சங்கரன் என்பது திருநாமம் என்று பார்க்கிறோம். உன்மத்தக மலர் அப்படிங்கிறது ஊமத்தம் பூவை குறிக்கிறது. பன்மத்தகம் அப்படிங்கிறது மண்மத்தகம்ங்கிறது பல மண்டையோடுகள் அப்படிங்கறது நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக என் மனத்தேங்கிறது தான் என் மத்தகம் அப்படின்னு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அவர் வந்து தலையில இளம்பிரையை சூடியிருக்கின்றார், ஊமத்த மலர்களை சூடியிருக்கின்றார், உலகோர் தொழுகின்றார்கள். அவர் கையிலே ஒரு மண்டையோட்டை, அதாவது கழுத்திலையும் மண்டையோட்டு மாலை இருக்கிறது, கையிலையும் ஒரு மண்டையோட்டை வைத்துக் கொண்டு பலி தேர்கின்றார். அவர் என்னுடைய மனத்தை விட்டு இரவும் பகலும் பிரிவறியான் என்று சொல்லுகின்றார். இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும்னு சொன்ன மாதிரி இங்கேயும் அப்படிதான், இரவும் பகலும் பிரியாதவனாக. அப்ப இரவும் பகலும் பிரியலைன்னா எப்போதுமே பிரியறது இல்லை, நம்மோட எப்போதுமே உயிர்க்குயிராக அவர் இருக்கின்றார் என்ற ஒரு உன்னதமான கருத்தினை நமக்கு இந்த பாடலின் மூலமாக இறைவன் நம்மோடு எப்போதும் இருக்கின்றார் என்ற உணர்வை வழங்கியுள்ளார். அடுத்த பாடல் நாம் மிகவும் யோசிக்க வேண்டிய ஒரு பாடல். புள்ளுவர் ஐவர் கள்வர் புனத்திடை புகுந்து நின்று துள்ளுவர் சூரை கொள்வர் தூநெறி உளைய ஒட்டார் முள்ளுடை அவர்கள் தம்மை முக்கணான் பாத நீழல் உள்ளிடை மறைந்து நின்று அங்கு உணர்வினால் எய்யலாமே என்று சொல்கிறார். ஐம்பொறி வேடர்கள் அவங்கதான் கள்வர்கள். அவங்க புத்தியில புகுந்து உயிருக்கு அடங்கவும் மாட்டேங்கிறாங்க, உயிர் அறிவை உலக விஷயங்கள்ல ஈர்த்து கொண்டே போகின்றார்கள். சிவபெருமானை அடையக்கூடிய செந்நெறியில ஒழுக விட மாட்டேங்குது. அவை தூநெறி விளைய ஒட்டார். அடுத்து தீமை செய்யக்கூடிய அவர்களை சிவபெருமான் திருவடி நீழல் வியாபகத்துல தன்முனைப்பில்லாம நாம அடங்கி அவர்கள் அறியாமல் மறைந்து நின்று சிவஞானத்தோட துணை கொண்டு அவர்களை வெல்லலாம் என்ற ஒரு அருமையான கருத்தினை நமக்கு இங்கே தந்திருக்கின்றார். துள்ளுவர் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னா துள்ளுவர் சூறை கொள்வர், துள்ளுவர்னா ஐம்பொறிகள் உயிருக்கு அடங்காமல் நிற்பதையும், சூறை கொள்வர் அப்படின்னா உயிரை வந்து உலக நெறியிலேயே ஈர்த்துக்கிட்டு போதே தவிர தூ நெறியில போக விட மாட்டேங்க. மயக்க அறிவுலேருந்து நீங்கனா தான் தூய்மையான ஒரு அறிவு செயல்படும், அப்படி செயல்படவே விட மாட்டேங்குது. சிவம்தான் மெய்ப்பொருள் என துணிந்து அந்த பொருளை அடைய செய்யக்கூடியது பேரின்ப வீட்டு நெறி. சிற்றின்பத்தை தரக்கூடிய மல அழுக்கு விரவிய உலக நெறியிலிருந்து வேற பிரிச்சு காட்டணுங்கிறதுக்காக தூ நெறி அப்படின்னு அழகா எடுத்து காட்டியிருக்காரு. அப்ப வீட்டு நெறியில ஒழுகி மெய்யறிவு மேலும் மேலும் முதிரணும், அதான் தூ நெறி விளைதல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முள்ளுடை அவர்கள், முள்ளுனா இங்க பிறரை துன்புறுத்தக்கூடிய தீவினை, அதைத்தான் இந்த இடத்துல அப்படி சொல்றாரு. முக்கணான்ங்கிறது சிவபெருமானுக்கு மூன்று கண்கள் உள்ளது அல்லவா, அதை சொல்லி உள்ளிடை, அந்த உள்ளிடம்னா நமக்கு வேற எங்க இடம் இருக்கு, தருவாய் உன் திருவடி கீழ் எனக்கு ஒரு தலைமறைவேன்னு அப்பர் சுவாமியை மற்றொரு இடத்துலயும் கேட்கிறார். அதனால இது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுடைய திருவடி கீழ், அந்த திருவடி நீழல் வியாபகத்துல புறம் அல்லாது இல்லையா. நம்ம வந்து உள்ளிடை மறைந்து நின்று அப்படின்னா மாந்தர்களுடைய, மாந்தர்கள் வந்து சிவபெருமானுடைய அறிவு வேட்கை செயல்களது வியாபகத்துக்குள்ள தங்களுடைய அறிவு வேட்கை செயல அப்படியே வியாபியமா அடங்க செஞ்சு தன்முனைப்பு இல்லாம நிக்கணும். அப்படி அடங்கி நிற்கும் போது அவங்களுக்கு பாச உலகம் தோன்றாது. அப்படி இருந்தால் எய்யலாம், எய்தல் அப்படிங்கிறது அம்பு எய்கிறது, வில்லினால் அம்பு எய்யலாம். வில் வந்து மனம், அம்பு வந்து உணர்வு. அவங்கள புள்ளுவர்னு சொன்னனால, வேடர்களா காட்டினதுனால இப்படி அம்பால் எய்து அவர்களை வெல்லலாம் என்று சொல்லுகின்றார். எட்டாம் சூத்திரமும் ஐம்புல வேடரின் என்று அங்கும் அவரும் இவரும் அவங்கள சொன்ன மாதிரிதான், புனத்திடை கல்வர்னு சொன்னதுனால அவரும் அப்படித்தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆக சிவபெருமானுடைய திருவடி நீழலாகிய அருள் வியாபகத்துல நம்ம அடங்கி நின்றால் அதுல நிக்காம நம்மளால நிச்சயமாக வீட்டு நெறியில் ஒழுகவே முடியாது, உலகப்பற்றுக்களை ஒழிக்க முடியாது, மெய்யுணர்வை அடையவே முடியாது என்பதை மிக அழகாக உள்ளவே அஞ்சு பேர் இருந்து நம்ம ஆன்மா வந்து இந்த உடம்புக்குள்ள தனி குடித்தனம் இல்ல, ஒன்று குடித்தனம், கூட ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க, இதை செய்ய அதை செய்யாதேன்னு கட்டளை இட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத மிக அழகாக இதுல உணர்த்தி, இதுக்கு இறைவன் திருவடி ஒண்ணுதான் நமக்கு துணை என்பதை மிக அழகாக உணர்த்தி இருக்கின்றார் பெருந்தகை என்று நாம் பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தபடியாக மிக அழகான ஒரு தாண்டக பாடல், சுழி துணையாம் பிறவி வழி துக்கம் நீக்கும் சுருள் சடையம் பெருமானே, தூய தெண்ணீர் இழிப்பறிய பசுபாச பிறப்பை நீக்கும் என்று நீக்கும் என் துணையே, என்னுடைய பெம்மான் தம்மான் பழிப்பறிய திருமாலும் அயனும் காணா பரிதியே, சுருதிமுடி கனியாய் வாய்த்த வழித்துணையாய் மழபாடி வயிற தூணே, என்றென்றே நான் அறற்றி நெய்கின்றேனே அப்படின்னு சொல்றார். கண்டிப்பாக நெய்தால்தான் இறைவனுடைய அருளை நாம் பெற முடியும். பெண்ணனா ஆழமான நீர்ச்சுழி இருக்கு, அதுக்குள்ள ஒருத்தர் உள்ள மாட்டிட்டு திணற மாதிரி பிறவிங்கிற சுழியில இந்த உயிரானது சிக்கி துன்புறுகின்றது. அந்த துன்பத்தை போக்குபவர் இறைவன். அவர் சுருண்ட சடையை உடையவர், தூய தெளிந்த நீராகிய கங்கையை தாங்கி இருப்பவர், போக்குதற்கரிய பசுத்தன்மையில் உள்ள உயிர்கள், அதுக்கு பாசத்தால் ஏற்படக்கூடிய பிறப்பை நீக்கக்கூடிய துணைவர், நம் தலைவர், எல்லாருக்கும் தலைவராக இருப்பவர். அப்புறம் திருமால் பிரம்மன், அவர்களால் காண முடியாதபடி தீப்பிழம்பாய் இருக்கக்கூடியவர், ஞான பானுவாக திகழ்கின்றார், வேதத்தின் முடிவாகிய உபநிடதங்களுக்கு அணிகலனாய் பேரின்ப வாழ்க்கை பெறுவதற்கு வழித்துணையாக மலபாடிங்கிற தலத்துல வைரத்தூண் போன்று எழுந்தருளி இருக்கின்றார். உன்னை நான் பலகாலம் வாய்விட்டு கூப்பிட்டு அன்பால் அகம் குழைகின்றேன் என்று சொல்லுகின்றார். சரி, சுழி பிறவின்னு சொல்லியாச்சு. இந்த தண்ணிக்குள்ள ஒருத்தங்க மாட்டினா எப்படி தண்ணி உள்ளேயே இழுக்குமோ அது மாதிரி இந்த பிறவி வந்து நம்மள உள்ளே தான் இழுக்கு, கரையேறவே விட மாட்டேங்குது. அதைத்தான் அழகாக சுழிப்பறி பிறவின்னு சொல்றாரு. பழிப்பறிய திருமாலும் அயனும் காணா பரிதியே அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரெண்டு பேராலும் அறிய முடியாத பிரகாசமான சூரியனாக இருப்பவரே என்று சொல்லுகின்றார். அப்போ சுழி பிறவி வழி துக்கம் நீக்கும் தூய வெண்ணீர், தூய தெண்ணீர் சுருள் சடை எம்பெருமானே, நம்ம அதை உரைநடை மாதிரி மாத்தி கொண்டோம் என்றால் நமக்கு அந்த பொருள் வந்து தெளிவாக புரியும். இந்த உலக வாழ்க்கை வந்து மக்களை வந்து உலக விஷயத்துல தான் அமிழ்த்துமே தவிர திருவருளை சிந்திக்கவோ திருவடியை அடையவோ விடாது. அதனால இந்த அடிகள் வந்து இந்த பிறவிய வந்து சுழி அப்படின்னு நமக்கு காட்டியிருக்காரு. துக்கம், நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உலகத்துல நம்ம இன்பமா இருக்கிறதா இன்பம் நினைச்சிட்டு இருக்கோம், பேரின்பம் மட்டும்தான் இன்பம், இதெல்லாம் இன்பமே கிடையாது. பேரின்பத்தை நோக்கும் போது இதெல்லாம் துன்பம் தான், துக்கம் தான். அப்போ இந்த இதையெல்லாம் நாம கணந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது எல்லாமே துன்பமாக நினைத்து அவர் துக்கம் என்று சொல்லி இருக்கின்றார். அடுத்து தெள் நீர், இந்த நீர்ங்கிறது இந்த இடத்துல ஒளி அப்படிங்கிற ஒரு பொருளை வைத்து நவமணிகளின் ஒளி நீர் அப்படின்னு பேச்சு வழக்கிலையும் சொல்லுவாங்களாம். ஆகியால் இந்த இடத்துல அதை வந்து ஒளி என்ற பொருளில் எடுத்துக்கொண்டோம் என்றால் தூயதும் தெளியதுமான சுத்த மாயையில விளங்கக்கூடிய அருள் ஒளி, அசுத்தமாய பிரகிருதி மாயையில மலத்தோட விரவி இருக்கின்ற ஒளியிலிருந்து பிரிச்சு காட்டதுக்காக தென்னீர் என்று காட்டியிருக்கின்றார். அது மிகவும் தூய்மையாக இருக்கும் என்பது, அது நல்ல அருள் பெற்ற அடியாரோட உள்ளத்துல அப்படி இருக்கும். இழிப்பறிய பசுபாச பிறப்பை நிற்கின்ற அப்படியே சித்தாந்த சொற்றொடர்கள் வந்திருக்கு, பசு பாசம் அப்படின்ட்டு. அது ஏன் இழிப்பறியன்னு சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாரார் வந்து உலக வாழ்வு ரொம்ப இழிக்கத்தக்கது, இகழ்ச்சிக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைவம் என்ன சொல்லுதுன்னா, மலம் நீங்கி பேரின்ப பயனை அடைவதற்காக உலக வாழ்வு இறைவனால் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு உணரும் போது அது இழிவானது அல்ல என்று சொல்லுகிறது. அதான் இழிப்பறிய என்று மிக அழகாக சொல்லுகிறார். அப்ப உலக வாழ்க்கையில அந்த பிறப்பு வந்து உயிர் பற்றையும் பொருள் பற்றையும் பற்றி வருவதால் பசு பாச, உலகப்பற்று தான் அந்த பொருள் பற்று, அதனால பசு பாச பிறப்பு அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாரு. இப்ப என்னுடைய பெம்மான் தம்மான்னு சொல்லும் போது பெருமான் வந்து பெம்மான்னு மாறி இருக்கு, தம்பிரான் அப்படின்னு சொல்றது அல்லது தம் பெருமான் சொல்லக்கூடியது தம்மான் அப்படின்னு சுருங்கி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, அப்ப வேத ஆகமங்களில், அதாவது அபரஞானத்தை உணர்த்தக்கூடிய வேத ஆகமங்கள் வந்து பரஞானத்துக்கும் மெய் உணர்வுக்கும் நமக்கு வழியாக இருக்கின்றது. ஆகையால் ஸ்ருதி முடிக்கு அணி அப்படின்னா மிக அழக, முடினா சிரசு, அணினா அழகு. அடுத்து வைரத்தூண் என்று சொல்லுகின்றார் பெருமானை. வைரத்தூண் என்பது ஒளி, வைரம் ஒளி வீசும் இல்லையா, அதனால ஒளியை குறிக்கிறது. அது ரொம்ப வைரத்தூண் ஒளியாக இருக்கும் போது பக்கத்துல இருக்க பொருட்களோட ஒளிய பூரா தன்னோட ஒளிக்குள்ள அடங்க வச்சு தான் அந்த ஒளிகளுக்குள்ள அடங்காம ஒளிரும். அது மாதிரி சிவபெருமான் வந்து தனது அருள் பேரொளி அறிவால எல்லா உயிரோட அறிவையும் தனக்குள் அடங்கும்படி செய்து இவர் அது யாதொன்றையும் பற்றாதவராக சுயம் பிரகாசமாக இருக்கின்றார் என்பதை மிக அழகாக சொல்லி அவரை நினைந்து அறற்றி நைகின, அறற்றுதல் அழுதல், நைதல்னா உருகுதல். அப்போ உருகி அழணும், காதலாகி கசிந்து கண்ணீர் பெருகணும் அப்படிங்கறத மிக அழகா சொல்லியிருக்கார். சரி, அப்போ சீவத்தன்மை குறைந்து சிவத்தன்மை மிகணும், அப்படி மிகுந்தால் ஆன்மா தன்மயம் அழிந்து சிவவசமாகி அவரோட வேற கலந்து அந்த பேரின்பத்தை அது அனுபவிக்கும் என்பதை சொல்லி இதத்தான் நமது மணிவாசக பெருமானும் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை உரை சிவனே என்று மிக அழகாக நமக்கு சொன்னதை நாம் பார்க்கின்றோம். ஆக இந்த பாடலிலே வரிசையாக ஒளிகளை பற்றி அவர் சொல்லிக் கொண்டே வந்திருக்கிறார். அதில் முதலாவதாக ஒரு ஒளியானது சுத்தமாயில விளங்கக்கூடிய தூய அருள் ஒளியையும், இரண்டாவது ஒளி வந்து ஆன்மாவில விளங்கக்கூடிய அருள் ஒளியையும், மூன்றாவது ஒளி வந்து தன்னை தனி அருள் ஒளியையும் குறிக்கிறது. முதலாவது அருள் ஒளியால பொருள் பற்று, அதாவது புறப்பற்று நீக்கமும் தத்துவ சுத்தியும் தத்துவ தரிசனமும், இரண்டாவது அருள் ஒளியால பொருள் பற்றோட உயிர் பற்று அதாவது அகப்பற்று அந்த நீக்கமும், ஆன்ம சுத்தியும் ஆன்ம தரிசனமும், மூன்றாவது அருள் ஒளியால பொருள் பற்று உயிர் பற்றுக்கள் நீங்கிய காரணத்தால தன்வசம் இழந்து சிவன் வசம் அடைந்ததால் சிவ தரிசனமும் சிவயோகமும் உண்டாகும் என்று மிக அழகாக இந்த அரியின் நெறி மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார் நமது உமாபதி சிவாச்சாரியார். ஆக முதலாவது அருள் ஒளியால் மாயை நீங்குகிறது, இரண்டாவது அருள் ஒளியால் வினை நீங்குகிறது, மூன்றாவது அருள் ஒளியால் ஆணவ மலம் நீங்குகிறது, அது நீங்குகிறதுனா வலிமை குன்றுகிறது என்பதை, அந்த ஒளிமயமான இறைவனை வழிபட்டால்தான் நமக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்கும் என்பதுல எந்த விதமான நமக்கு ஐயமும் வேண்டாம் என்பதை நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, கள்ளனின் கள்ளத் தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன் ஆடிக்கண்டேன், உள்குவார் உள்கிட்டெல்லாம் உடனிருந்து அருதி என்று வெல்கினேன் வெல்கி நானும் விலாவர சிரித்திட்டேனே அப்படிங்கிறார். எப்பப்பாரு உருகி கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கின்றார் அவரு, இடுப்பொடிய நான் சிரிச்சேன் அப்படிங்கிறாரு. அப்படி சிரிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, வஞ்சகனாகிய நான், அதான் கள்ளனேங்கிறது தன்னை அப்படி சொல்லி, அது ஒரு காலத்தில் அவர் சமண சமயத்தில் இருந்ததை குறிப்பதாக சொல்லுகின்றார்கள். நாம் இறைவனை அறியாமல் இருக்கக்கூடிய இதுவும் கள்ளத்தனம் தான், அதனால கள்ளனின் கள்ள தொண்டு. அப்ப இறைவனை தவிர வேற யாருக்கு தொண்டு செஞ்சாலும் அது கள்ள தொண்டு தான், அவருக்கு செய்யறது மட்டும்தான். உடல் அந்த கரணங்களை உயிரோடு சேர்த்து வைத்து அந்த கருவிகளின் வழியும் அருள் வழியும் காட்டும் உதவியும் காணும் உதவியும் நமக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தான் நாம தொண்டு செய்யணும், அது மட்டும்தான் நல்ல தொண்டு, மீதி எல்லாம் கள்ள தொண்டு. அந்த கள்ளத்தொண்டாய் காலத்தை கழித்து போக்கி தெள்ளியேனாகி நின்று தேடினேன் நாடிக்கண்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப நான் எனக்கு வந்து காலத்தை வீணா ஆக்கிட்டேன். அதனால நான் என்ன செஞ்சேன், உன்னால் ஆட்கொள்ளப்பட்ட பின்பு எனக்கு தெளிவு வந்தது. அதனால உன்னையே நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நான் உணர்ந்து கொண்டேன். உள்குவார் உள்கிட்டெல்லாம், இப்படி உயிர்களோட உள்ளத்திலேயே நீ இருக்கிற, உடனா இருக்கிற அப்படிங்கிறத, அதுல சும்மா இருக்கல, நாம என்னெல்லாம் நினைக்கிறோம் அப்படிங்கறதன அறிந்து கொண்டு வேற இருக்கின்றார். அதை அறிஞ்ச உடனே ஐயோ இவரையா நம்ம இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற ஒரு வெட்கமும், நம்ம என்னெல்லாம் நினைச்சோம் எல்லாம் சாமிக்கு தெரிஞ்சு போச்சேங்கிற ஒரு வெட்கமும் வந்த உடனே விழா வர சிரிச்சாராம். இடுப்பு வலம்பு ஒடுகிற அளவுக்கு சிரித்தேன் என்று சொல்லுகின்றார். புன்சிரிப்பா ஒரு சிரிப்பு சொல்லலாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சிரிக்கலாம், இது பெருஞ்சிரிப்பா இருந்திருக்கு அப்படிங்கறத மிக அழகாக நமக்கு இந்த பாடலின் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கின்றார். காரைக்கால் அம்மையாரும் அறிவாய் அறிகின்றான் தானே அப்படின்னு சொல்றாரு. நாம என்ன நினைக்கிறோங்கிறத சுவாமி கூடவே இருக்கின்றார், இருந்து அறிந்து கொள்கிறார் என்பதை நமக்கு அவரும் உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் இறைவன் எப்போ இந்த வரையும் நீங்க மனசுல வச்சுக்கணும், உள்குவார் உள்கிட்டெல்லாம், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சுவாமிக்கு தெரியும். உள்ள ஒன்ன நினைச்சிட்டு வெளியே ஒன்னெல்லாம் பேசக்கூடாது அப்படி நினைக்கவே நினைக்கலன்னு சத்தியம் பொய் சத்தியெல்லாம் பண்றதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது. சொல்ல போனா பொய் சத்தியெல்லாம் பண்ணா சேர்த்து வச்ச புண்ணியம் புறம் காணாம போயிடும், சேர்க்கறதே கஷ்டம், அதை தொலைக்க கூடாது. அதனால் அப்படி செய்யக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டு நாம் அவர் அருளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு நாவுக்கரசு பெருந்தகை வழி காட்டியுள்ளார் என்பதையும் சொல்லிக்கொண்டு, வாழி திருமன்றம் கண்ட மலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவா செவிகள் வாழி அவனை வணங்குமுடி சென்னி வாழி அவன் சீர் பாடும் வாய் என்ற வாழ்த்தினை பாடி திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை சொல்லி சைவம் .org அன்பர்கள் பொறுப்பாளர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன், திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.